الحمد لله رب العالمين، وبه نعتصم وبه نستعين، وعليه نتوكل وإليه نلتجئ في كل حين. جل عن الشبيه والنظير والكفب والمثيل، ذلكم الله ربكم لا إله إلا هو، خالق كل شيء فاعبدوه، وهو على كل شيء وكيل. وصلوات ربي وسلامه على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فير رولارن فرم كرفيالن الله سبحانه وتعالى அழகுப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன். புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சதா ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புமிக்கவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான கண்ணியமான இந்த வீட்டிலே அவனது ஒரு இபாதத்திலே என்னை உங்களோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1435 ஆண்டின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். நாளை அல்லது நாளைய மறுதினம் புதிய ஒரு ஆண்டுக்குள் நுழையவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 1436 ஆண்டின் வாயில் படியில் நின்று கொண்டிருக்கிறோம், அதன் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1435 ஆண்டுக்கு பிரியாவிடை சொல்லுவதற்கு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம், இன்னும் ஒரு ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1435 ஆண்டை விடை சொல்லிவிட்டு ஹிஜ்ரி 1436 ஆண்டை வரவேற்கக்கூடிய நிலையிலே நாமும் நமது சகோதரர்களும் இந்த மண்ணிலும் தான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய எல்லா பூமிகளிலும் தான், எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இன்பம் துன்பம், இலாபம் நஷ்டம், சுகம் நோய், மகிழ்ச்சி துக்கம் இரண்டர கலந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் இதற்கு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி இந்த ஒரு நிலையும் நமக்குள்ளே தொடர்கிறது. கல்வி நெருக்கடி, ஊடக நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, நிதி நெருக்கடி, அமைதி நெருக்கடி, சுகாதார நெருக்கடி, ஒன்றிரண்டல்ல, சொல்லப்போனால் ஒட்டுமொத்தத்தில் எல்லா அம்சங்களிலும் எல்லா துறைகளிலும் நாம் கஷ்டங்களையும் நெருக்குதல்களையும் நெருக்குவாரங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் ஒரு ஆண்டுக்கு விடை சொல்லுகிறோம், மற்றொரு ஆண்டை வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் பல்வேறு பட்ச நெருக்கடிகள் இருந்த போதிலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி எல்லா துறைகளிலும் நாம் நெருக்குவாரங்களை சந்தித்த போதிலும் நெருக்கடிகளை கண்ட போதிலும் நாம் அனுபவிக்கின்ற மிகப்பெரிய நெருக்கடி ஒழுக்க நெருக்கடி, குண நெருக்கடி. நமது ஒழுக்கம், நமது குணம் இந்த நெருக்கடியாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அதை பற்றி தான் நாம் இந்த படிப்பதற்கு எத்தனை இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஒழுக்க நெருக்கடியிலிருந்து விடுதலை செய்வானாக, நம் அனைவரையும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக, நமக்குள்ளே ஒழுக்கம் ஓம்பி இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபிக் தருவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாமிய சரியத் இருக்கிறது மூன்று பிரதான அம்சங்களாக பிரிந்திருக்கிறது. ஒன்று அகீதா, ஈமான், நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹுவை நம்புவது, மலக்குகளை நம்புவது, அவன் வேதங்கள் ரசூல்களை நம்புவது, மறுமையினால் சம்பவிப்பதை நம்புவது, கபா கதரை நம்புவதென்றெல்லாம் படிக்கின்றோமே. பிறகும் தொழுகையோடும் நாம் எது எதையெல்லாம் அல்லாஹுவை நினைத்து அகீதாவோடு சம்பந்தப்படுத்தி பள்ளிக்குள்ளே பள்ளிக்கு வெளியேவெல்லாம் நாம் பேசுகின்றோம், மொழிகின்றோம். இன்ன சலாத்தி வநுசுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றெல்லாம் அல்லாஹோடு இணைத்துக் கொடுக்கக்கூடிய அத்தனை அகீதா சார்ந்த விடயங்களும் இதற்குள் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது பகுதி அஹ்காம், சட்டத்திட்டங்கள். நாம் எப்படி செல்வது, எப்படி ஜகாத் செய்வது, எப்படி ஹஜ் உம்ரா அனுஷ்டிப்பது, எப்படி நோன்பு வைப்பது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி பொருளீட்டுவது, எப்படி திருமணம் செய்து கொள்வது, எப்படி திருமண பந்தத்திலிருந்து பிரிந்து கொள்வது, எப்படி பிள்ளை வளர்ப்பது, எப்படி பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபடுவது, சமூகம் சார்ந்த எல்லா விடயங்களுக்கும் இஸ்லாத்திலே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி அக்லாக், ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் அது அகீதாவுக்குள்ளும் இருக்கும், இபாதத்துகளுக்குள்ளும் இருக்கும், சட்டத்திட்டங்கள் யாருக்குள்ளும் அது விளைந்து கொண்டிருக்கும். இது சரியத்தின் மூன்றாவது பகுதியாக இருக்கிறது. ஆனால் சரியத்தின் ஏனைய இரண்டு பகுதிகளிலும் புகுந்திருக்கக்கூடியதுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த அக்லாக், இந்த நெருக்கடி பற்றி தான் நாம் இப்பொழுது பேசுவோம், சிந்திக்கப் போகிறோம். நமக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறது, அதில் ஓட்டை உடைத்தல் இருக்கிறது வாஸ்தவம். நமக்குள்ளே சட்டத்திட்டங்களை ஏற்று பின்பற்றுவது இருக்கிறது, ஓட்டை உடைத்தல் இருக்கிறது வாஸ்தவம். அதே போல நம்முடைய பண்பாட்டை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நமக்குள்ளே ஓட்டை உடைத்தல் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு காலம் இருந்தது ஜாஹிலிய காலம், அது அஸ்ருல் பதாவா என்று அரபிலே சொல்வார்கள், நாடோடி காலம். மனிதர்கள் அல்லது சமூகங்கள், ஒரு சமூகம் அடுத்த சமூகத்தை விட விஞ்சி இருப்பதற்கு அவர்களிடத்தில் இருந்து ஒரு முறை, அதை அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்தில் இருந்த ஒரு முறை ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. நாம் அடுத்த சமூகத்தை விட உயர்ந்திருக்கிறோம் என்பதை அளப்பதற்கு அவர்களிடத்தில் இருந்த அளவுகோல் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. ஒரே முறை, ஒரே அளவுகோல். என்ன தெரியுமா? நாம் பலசாலிகள், உடற்பலம் உள்ளவர்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு முறையும் அளவுகோலும் அது அவர்களுடைய உடற்பலமாக இருந்தது. ஒரு போரிலே நாம் ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தை ஜெயித்து விட்டோம் என்றால் நாம் தான் சிறந்தவர்கள் என்பது அவர்களுடைய அளவுகோலுக்கு அடிப்படையாக இருந்தது. அம்ருமுலு குல்சூம் என்ற ஒரு ஜாஹிலிய கவிஞர் சொல்வது போல, வனஸ்ரபு இம் வரதுனல் மா அஸ்ஃபா தண்ணீருக்கு நாம் போனால் தூய்மையானதை அருந்துவோம், அடுத்தவர்கள் கலங்கியதையும் களிமண்ணையும் அருந்துவார்கள் என்று சொல்லுகிறார். அரபு சமூகத்திலே ஜாகிரிய காலத்திலே களம் அப்படித்தான் பரிசோதிக்கப்பட்டிருந்தது. எவர் கடத்தாலையோ அவர் கிடைக்கின்ற இடத்திலே தண்ணீரை தூய்மையாக குடித்துக் கொள்வார். பலன் குறைந்தவர்கள், குந்தியவர்கள், அவர்கள் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள் குடித்து முடித்ததற்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடியவை கலங்கியதை, சேற்றை, களியை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய பலத்தை தீர்மானிப்பதாக இருந்தது. இந்த காலம் மறைந்து போனதற்கு பிறகு அறிவும் ஒழுக்கமும் சமூகங்களின் உயர்வை தாழ்வை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோல்களாக மாறிப்போய்விட்டன. அதை செய்தது இஸ்லாம். ஒரு சமூகத்தின் உயர்வை தாழ்வை தீர்மானிப்பது, ஒரு மனிதனின் உயர்வை தாழ்வை தீர்மானிப்பது அவருடைய உடற்பலம் அல்ல, அவரின் சொற்பலம் அல்ல, அவனுடைய இன்னொரென்ன சக்திகள் அல்ல, அவரின் அறிவும் ஒழுக்கமும் என்பதை இஸ்லாம் சரியாக சொல்லிக் கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இன்னமல் உமமுல் அக்லாக்கு மா பக்கியத் ஃபஇன்ஹும் ஜஹபத் அக்லாக்குஹும் ஜஹபு. கவிஞர் அஹமத் சௌகி சொன்னது போல, சமூகங்கள் என்பவர்கள் அவர்களுடைய குணங்கள் தான், சமூகங்கள் என்பவர்கள் அவர்களுடைய குணங்கள் தான். அவை தொடர்ந்து இருக்கும் காலமெல்லாம், அவை நிலை கொண்டிருக்கும் காலமெல்லாம், எப்பொழுது சமூகத்தவர்களின் குணங்கள் அவர்களிடமிருந்து அடிபட்டு போய்விடுமோ அதோடு சேர்ந்து சமூகங்களும் அடிபட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி வைத்தார். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நம்மை உலகத்திலே பாதுகாத்து வைத்திருப்பது, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்மை நல்ல பெயரோடு பாதுகாத்து வைத்திருப்பது, நல்ல மனிதன் என்ற பெயரோடு, நல்லவர்கள் என்ற பெயரோடு பாதுகாத்து வைத்திருப்பது நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய பலம், இவையல்ல, நம்முடைய பண்புகள் என்பதை அவர் சொல்லி வைத்தார். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகத்திற்கு ரசூலாக அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவையும் மனிதர்களை ஒழுக்க ரீதியாக மேம்படுத்துவதையும் பொறுப்பாக கொடுத்து அனுப்பி வைத்தான். ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வ ஹிக்மா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கத்தை பற்றி பிரஸ்தாபிக்கின்ற வேளையிலே எழுத வாசிக்க தெரியாத மக்களில் இருந்து அவர்களுக்குள்ளேயே ஒரு தூதரை அவன் தான் அனுப்பி வைத்தான். அவருடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை அவர்களுக்கு ஓடிக்காட்டுவார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொடுப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்துக்கு குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வேதம், வாக்கியங்களை, வசனங்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும் அவற்றின் அடிப்படையிலே மனிதர்கள் தமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்குரிய முழுமையான பணி. மொத்தத்தில் மனிதர்களை நல்லறிவு பெற்றவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் ஆக்குவதாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த இரண்டையும் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு கட்டத்திலே சொல்லுவதை பாருங்கள். இன்னமா நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு அறிவிப்பிலே மக்காரிமல் அஹ்லாக், கண்ணியமான குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது படித்தலிலே கல்வி ஊட்டுவதற்காக, அறிவு போதிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். இரண்டாவது படித்தலிலே நல்ல குணங்களை, கண்ணியமான குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டும் ஒன்றுதான். நல்ல குணங்கள் என்ன என்பதை மக்களுக்கு அறிவிக்கின்ற பணி, அதிலே மக்களை ஒழுங்காக திறமாக நம்பிக்கையோடு சித்திரமாக ஆக்கி வைக்கக்கூடிய இரண்டாவது பணி. இந்த இரண்டும் செய்ததுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குண சீலர்களை உருவாக்கிவிட்டு சென்றார்கள், சற்குண செம்மல்களை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அவர்கள் தம்மளவில் நற்குணத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலமிலே குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லும் போது وَإِنَّكَ لَعَلَىٰ خُلُقٍ عَظِيمٍ, நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்தான். உங்களுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய நண்பர்களுக்குள்ளே, உங்களுடைய சகோதரர்களுக்குள்ளே, உங்களுடைய சமூகத்துக்குள்ளே, உங்களுடைய எல்லா விடயங்களிலும் நல்ல குணத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அடித்து அழுத்தம் திருத்தமாக சொல்லி வைத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அவர்கள் ஒழுக்கத்தை போதிப்பதற்கு முன் தன்னளவிலே ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியான உதார புருஷராக இருந்திருக்கிறார்கள் என்பதை, அவர்களுக்கு தேவையான அளவு அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமான வல்ல நாயன் அல்லாஹு தஆலா தெளிவான முறையிலே அவர்களுக்கு அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து வைத்தான். மக்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை போதிப்பவராக மட்டுமல்ல, நீங்கள் போதிக்கின்ற ஒழுக்கத்தில் குணத்தில் முதலாவது நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், 100% நீங்கள் உங்களது போதனையில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சர்டிஃபை பண்ணினான், அல்லாஹு தஆலா தாக்கிப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஒழுக்கம் பற்றித்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நமக்கு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை, குணத்தை ஈமானோடு சேர்த்து பேசியிருக்கிறது, ஈமானோடு சேர்த்து பேசியிருக்கிறது. எவரிடத்திலே ஒழுக்க குறைவு இருக்குமோ, எவரிடத்திலே குணப்பிறழ்வு இருக்குமோ, அவர் ஈமான் குறைந்தவராக இருக்கிறார். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா, முஃமின்களில் ஈமானால் பரிபூர்ணமானவர், குணத்தால் அழகானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், படித்துக் கொள்ளுங்கள். இந்த நபிமொழி நமது வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அதனை மனதில் நிலைக்க செய்வோம். முஃமின்களில் ஈமானால் முழுமை பெற்றவர், அவர்களில் குணத்தால் மிக அழகானவர் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவருடைய குறைவு அவருடைய குணத்தில் இருக்குமோ அவரின் ஈமானில் குறைவு இருக்கும். ஈமானும் குலுக்கும், இறைநம்பிக்கையும் நன்னடத்தையும் ஒன்று ஒன்றோடு பின்னி பிணைந்தது, ஒன்றிலிருந்து ஒன்று விடுபட்டு போக முடியாது என்பதை இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, மறுமையிலே நமது அமல்கள் நிறுத்தப்படக்கூடிய நேரத்திலே மீசானிலே தராசிலே மிக பாரமாக சில விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் நல்ல குணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா மின் ஷைஇன் அத்தல ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குலுக், மீசானிலே அழகான குணத்தை விட பாரமான ஒன்று இருக்காது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய அழகான குணம் மறுமையில் நமது அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய நேரத்திலே, தொழுகை நம்முடைய இன்னொரு அந்த அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய நேரத்திலே, நம்முடைய அழகான குணம் எல்லா அமல்களை காட்டிலும் பாரமானதாக நம்முடைய வலது பக்கத்துக்கு இடையை கூட்டிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவரிடத்திலே நல்ல குணம் இருக்குமோ, நல்ல அழுக்கம் இருக்குமோ, அவர் நபி அவர்களுக்கு மிகவும் அன்புக்குரியவர். இரண்டாவது, மறுமையில் நபி அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருப்பார் என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். இன்ன மின் அஹப்பிக்கும் இலை அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாதிதக்கும் அக்லாகா, உங்களில் குணங்களால் மிக அழகானவர்கள் எனக்கு மிகவும் அன்புக்கும் மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமாகவும் இருப்பவர்களில் உள்ளவர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இப்படி ஒன்று இரண்டு கட்டங்களில் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகைகளில் இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தியும் அதே சமயத்தில் ஒழுக்க சீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகள் சன்மானங்கள் இவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். நாம் இரவிலே வணங்குகின்றோம், பகலிலே நோம்பு வைக்கின்றோம் என்றால் அதற்குரிய கூலிகள் நாம் படித்து படித்து நிறைய வைத்திருக்கிறோம். ஆனால் நன்னடத்தை உள்ள ஒரு முஃமின் ஒரு இரா வணக்கத்தில் இருக்கக்கூடிய பகலில் நோன்பு வைக்கக்கூடிய ஒருவனின் அந்தஸ்தை அடைந்து கொள்கிறான். அவரின் நடத்தை, அவரின் பேச்சிலே அவன் தூய்மையாக இருக்கிறான், அவரின் நடத்தையிலே அவன் தூய்மையாக இருக்கிறான், அவனின் பேச்சு அவனின் செயல் இவை எதிலும் மாசுபருவத்தவனாக இருக்கிறான். இவன் அடைகின்ற அந்தஸ்து என்ன தெரியுமா? இன்னல் முஃமின் லயுத்ரிக்கு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். இரவில் வணக்கம் புரிகின்ற நோன்பாளியின் அந்தத்தை, தனது அழகிய குலத்தை கொண்டு முஃமின் நிச்சயமாக அடைந்து கொள்கிறான் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் உயர்ந்த அந்தத்திலே நற்குண சீலர்கள் இருப்பார்கள் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்து நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை, நேர்மை, வாய்மை, வாக்குறுதி நிறைவேற்றல், அன்பு, இரக்கம், தேவை அடுத்தவர் தேவைகளை நிறைவேற்றி வைத்தல், அடுத்தவருக்காக இறங்குதல், அடுத்தவரை கண்ணியப்படுத்துதல், அடக்கம், மன்னிப்பு, விட்டுக்கொடுப்பு, இவை போன்ற நல்ல குணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னான், குதில் அஃவ, மன்னிப்பதை கடை கொள்ளுங்கள், வஅமுர் பில் உர்ஃபி, நன்மையை ஏவுங்கள், வஅஅரிப் அனில் ஜாஹிலீன், அறிவிலிகளை புறக்கணித்து விடுங்கள் என்று ஒழுக்கங்களை சொல்லித் தந்தான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي. நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு சில விடயங்களை இந்த ஆயத்திலே ஏவுகின்றான். என்ன ஏவுகின்றான் தெரியுமா? மீதமாக நடத்தல், நன்முறையில் நடந்து கொள்ளல், உறவினருக்கு கொடுத்தல், மீதமாக நடத்தல், நன்முறையில் நடந்து கொள்ளல், உறவினருக்கு கொடுத்தல், இவற்றை அல்லாஹ் தஆலா பணிக்கின்றான். கெட்ட செயல்கள், அறுவருக்கத்தக்க செயல்கள், அடுத்தவர் உரிமையை பறிக்கின்றது, அடுத்தவருடைய உரிமையில் வாய் வைத்தல், கை வைத்தல், இவற்றை விட்டு அல்லாஹத்தாலா தடுக்கிறான் என்ற வசனம், அர்த்தம் தாங்கிய வசனம் இது. அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹத்தாலா குர்ஆனில் ஆங்காங்கே வெவ்வேறான நல்ல ஒழுக்கங்களை சொல்லித் தந்து கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறான பல்வகையான ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாபாரி அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு விவசாயி அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு ஆசிரியன் அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு கடற்தொழிலாளி அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு வாய்க்கால் தொழிலாளி அவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு முதலாளி அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு தொழிலாளி அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு செல்வந்தன் அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு வறியவன் அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு நிர்வாகி அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு ஊடகவியலாளர் அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு அதிபர் அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு அறிஞன் அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு சிந்தனையாளர் அவனும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டு இருக்கிறான். சகோதரர்களை, நான் ஏழவே சொன்னது போன்று ஷரியத்தின் மூன்று பகுதிகளில் அகீதா நம்பிக்கை, அஹ்காம் சட்டங்கள், மூன்றாவது அஹ்லாக் பண்பாடு, மூன்றாவது பகுதி இருக்கிறது. இது முன்னே இரண்டிலும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. அது அகீதாவுக்குள்ளும் ஒழுக்கம் இருக்கிறது, சட்டத்திட்டங்களுக்கும் ஒழுக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒழுக்கம் இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த மிம்பருக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, பேசுகின்ற ஹதீபுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, தொழுகின்ற இமாமுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது, இந்த பேச்சுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, இந்த அசா ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இஸ்லாத்திலே ஒழுக்கம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஒரு கலிமத்து தய்யிபத்து சதகா, நல்ல வார்த்தை சதகா என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னத்தில் وأطعم الطعام وتابع الصيام وصلى بالليل والناس نيام என்றிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சூலத்திலே சில அறைகள் இருக்கின்றன, அவற்றை வெளியிலிருந்து உள்ளே பார்க்கவும் முடியும், அவற்றை உள்ளிருந்து வெளியே பார்க்கவும் முடியும். யாருக்கு தெரியுமா? பேசும் போது மென்மை பேணியவர், பேசுகின்ற வேளையிலே மென்மையை கடைபிடித்தவர். மென்மை ஒரு முக்கியமான நல்லொழுக்கம் சகோதரர்களே. உணவு கொடுத்தவர், உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவு கொடுத்தவர், தொடர்ந்து நோன்பு வைத்தவர், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இரவிலே தொழுகவர். இந்த நான்கு பண்புகளும் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா சூனத்தில் அறைகளை தயாரித்து வைத்திருக்கிறான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நான்கில் ஒன்றாக சொல்லுகிறார்கள், பேசுவதிலே இங்கிதம் பேணியவர் என்கிறார்கள். சகோதரர்களே, பள்ளிக்குள் ஒழுக்கம் இருக்கிறது, வியாபார தளத்திலுள்ள ஒழுக்கம் இருக்கிறது, பாடசாலையில் ஒழுக்கம் இருக்கிறது, மதரசாவில் ஒழுக்கம் இருக்கிறது, வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறது, கடலில் ஒழுக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒழுக்கம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்காக பேசுவதற்கு தனித்தனி தலைப்பிட்டு தனித்தனி நேரம் ஒதுக்கி பேச வேண்டும். மொத்தமாக சொல்லுகிறோம் சகோதரர்களே, பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் ஒழுக்கத்தை இபாதத்திலும் நம்பிக்கையிலும் நம்முடைய எல்லா நடத்தைகளிலும் கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு சொல்லி வைத்திருக்கிறது. நாம் ஹிஜ்ரி 1435 ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு 1436 ஆண்டை வரவேற்கக்கூடிய இந்த தருவாயில் பல வகையான நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் ஒழுக்க நெருக்கடியை பிரதானமாக கவனத்தில் கொள்வோம். நாம் எல்லாம் வரக்கூடிய அடுத்த ஆண்டிலே ஒழுக்க சீலர்களாக மாறுவோம், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாறுவோம் என்ற முடிவை திரசங்கத்திற்கு எடுத்துக் கொள்வோம். நம்மிடத்திலே பல வகையான குறைநிலைகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் இவை அனைத்திலும் பிரதானமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பெரும் பகுதிதான் நமது நடத்தையாக இருக்கிறது. குணம் என்றால் என்ன? இமாம்ஹுவாகியலை அதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? செயல்களின் பிறப்பிடமான மனல் எண்ணம் என்று சொல்லி வைத்தார்கள், மனநிலை என்று சொல்லி வைத்தார்கள், செயல்களின் பிறப்பிடமான மனநிலை என்று சொல்லி வைத்தார்கள். நம்முடைய செயல்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுவது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நிலையை வைத்துதான். எந்த நிலையில் நமது மனம் இருக்கின்றதோ அந்த நிலையில் தான் என்னுடைய கை செயல்படுகிறது, எனது கால் செயல்படுகிறது, எனது நாவு செயல்படுகிறது. இதுதான் உண்மை சகோதரர்களே. எனவே நம்மிடத்திலே ஈகின்ற அடுத்தவருக்கு கொடுக்கின்ற மனநிலை இருக்கும் என்றால் நாம் நமது கைகளை நீக்கி வைத்துக் கொண்டிருப்போம், நமது தாள்களை நீக்கி அடுத்தவருக்காக நடந்து செல்வோம். நம்மிடத்திலே அடுத்தவருக்காக இறங்குகின்ற பண்பு மனநிலை நம்மிடத்திலே இருக்கிறது. இது போன்றுதான் ஒவ்வொன்றும். நம்மிடத்திலே பணிந்து போகின்ற மனநிலை இருக்கும் என்றால் அடுத்தவர் நம்மை பார்த்து இருக்கின்ற ஒரு தவறை சுட்டிக்காட்டினாலும் சரிதான், அவருடைய அந்தஸ்து என்னுடைய அந்தஸ்தியை விட குறைவாக இருந்தாலும் சரிதான், பணிந்து அவன் சொல்லுவதை காதில் எடுத்துக் கொள்வோம், எதிர்த்து பேசாமல் விட்டு விட்டு போவோம். ஏனென்றால் என்னிடத்திலே பணிவு குணம் இருக்கிறது, பணிவு குணம் இருக்கிறது. அது இல்லை என்றால் நான் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய சொல்லுக்கும் எதிர்வேலை பார்க்கிறேன் என்றால் என்னிடத்திலே பணிவு குணம் இல்லை, இடத்திலே அடக்கம் கிடையாது, அடாவடித்தனத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், அந்த குணம் இருக்கிறது. அடங்காப்பிடாரியாக இருக்கிறேன், அந்த குணம் இடத்திலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் மிக ஆழமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதனால் தான் இமாம் அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குணத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற நேரத்திலே மனிதனின் செயல்களை உருவாக்குகின்ற மனநிலை அதுக்கு பேர்க்குணம் என்று சொல்லி வைத்தார்கள். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அவர்களை மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லிய நிலையிலும் என்னை நல்ல குணத்தின் பால் வழிகாட்டி என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாம் எத்தனை பேர் இந்த துஆவை செய்கிறோம் சகோதரர்களே? வஹ்தினி லி அஹ்சனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அன்த். அல்லாஹுவை பார்த்து அவர்கள் கேட்ட ஒரு துஆ சாதாரண நேரத்தில் கேட்ட துஆ அல்ல,
தொழுகையில் நபி அவர்கள் கேட்டு வந்த ஒரு துஆ, வஹ்தினி, எனக்கு நீ வழிகாட்டு, பி அஹ்சனில் அக்லாக், அழகான குணங்களுக்கு எனக்கு நீ வழிகாட்டு, லா யஹ்தி லி அஹ்சனிஹா இல்லா அன்த், நீதான் நல்ல குணங்களுக்கு வழிகாட்டுபவனாக இருக்கிறாய், வஸ்ரிஃப் அன்னி சஜ்ஜியாஹா, கெட்ட குணங்களை என்னை விட்டும் அப்புறப்படுத்தி விடு, லா யஸ்ரிஃபு அன்னி சஜ்ஜியாஹா இல்லா அன்த், கெட்ட குணங்களை என்னை விட்டும் நீதான் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்குள் துஆ செய்பவர்களாக நல்ல குணத்தை தர வேண்டும் என்றும் கெட்ட குணத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே கோருபவர்களாக இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நமது பேச்சு நமது செயல்கள் எல்லாவற்றிலும் குணம் மிதிர வேண்டும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். இதற்கு நாம் திருத்தம் போடுவோம். எதிர்வரக்கூடிய ஆண்டு நல்ல ஒழுக்கத்துக்குரிய ஆண்டாக நமக்கு பிறக்கட்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். எதிர்வரக்கூடிய ஆண்டிலே நாம் நல்ல ஒழுக்கங்களை நல்ல குணங்களை கடைபிடித்து வருபவர்களாக மாறி இறுதி வரைக்கும் அவற்றை நிலைத்திருப்பதற்கு நாம் முயல வேண்டும் என்று திருசங்கற்பம் கூறுவோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய மிக அடிப்படையான ஒரு தேவையாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறவாது நாம் மனதில் கொள்வோம். சகோதரர்களே, நமக்கு பல வறுமை இருக்கின்றது, பல வறுமை இருக்கிறது. அதிலெல்லாம் மிக மோசமான ஒரு வறுமை தான் ஒழுக்க வறுமையாக இருக்கிறது, குண வறுமையாக இருக்கிறது. ஏற்கனவே நெருக்கடி என்றேன், பல நெருக்கடிகள் இருக்கின்றன. பல நெருக்கடிகள் பற்றியிலும் மிக மோசமான நெருக்கடி தான் குண நெருக்கடி, ஒழுக்க நெருக்கடியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு நாம் நமது வாழ்க்கையை சுத்தமாக்கிக் கொள்வோம். தூய்மையான ஒழுக்க சீடர்களாக, நற்குண நல்லொழுக்கம் படைத்தவர்களாக, ஒழுக்கம் உயிரினும் ஊக்கப்படும் என்றெல்லாம் நாம் திருவையிலே படித்திருக்கிறோமே, உயிரை விடவும் மேலானது ஒழுக்கம், உயிரை விடவும் மேலானது ஒழுக்கம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் தேவை. அறிவு என்ற சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்லொழுக்கத்தை அது கொண்டு வரவில்லை என்றால், அறிவினால் என்ன பயன் இருக்கிறது சகோதரர்களே? நமது வாழ்க்கையிலே நல்லொழுக்கத்தை அது கொண்டு வரவில்லை என்றால், நாம் சாதாரணமாக பேசுவோம், நல்ல மனிதர்கள் என்று நாம் யாரை சொல்லுவோம் தெரியுமா? அறிஞனையா? இல்லை, நல்ல நடத்தி உள்ளவரை சொல்லுவோம். எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பேச தெரியாதவர் என்போம், எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நாலு பேர் முன் நடக்க தெரியாதவர் என்று சொல்வோம், எவ்வளவுதான் அறிஞனாக இருந்தாலும் எப்படி அடுத்தவரோடு கலந்துரையாடுவது என்ற அந்த மனம் தெரியாதவர் என்று சொல்வோம். ஒன்றுமே படித்திராதவன், பள்ளிக்கு போகிறாதவன், எழுத வாசிக்க தெரியாதவன், நடத்தையால் தூய்மையாக இருக்கிறான், நடத்தையால் தூய்மையாக இருக்கிறான், அழகான குணங்களோடும் குணாதிசயங்களும் அவனை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மனிதனை பார்த்து என்ன சொல்வோம் சகோதரர்களே? என்னவா இருந்தாலும் நல்ல மனிதன் என்போம், என்னவா இருந்தாலும் நல்ல மனிதன் என்போம். அவனிடத்திலே அறிவு இல்லை, எழுத்து இல்லை, பேச்சு இல்லை, வாசிப்பு இல்லை. இவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்ல நடத்தி உள்ளவனாக இருந்தால் நல்ல மனிதன் என்று சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையிலே மிக அவசியமாக தேவைப்படுகிறது. நாமெல்லாம் எழுத வாசிக்க தெரிந்த ஒரு சமூகமாக இருக்கிறோம். நமக்குள்ள எழுத்து அறிவில்லாத ஒருவர் இந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருப்பார் என்றால் அது ஒரு குதிரை கொம்பு. எல்லாருக்கும் எழுத வாசிக்க தெரியும், ஆனால் எழுத்திலே வாசிப்பிலே என்ன இருக்கிறது என்பதை நான் நடத்தையிலே கொண்டு வராத வரைக்கும், நான் நடத்தையிலே கொண்டு வராத வரைக்கும் நாமெல்லாம் வெறும் அறிஞர்களாக இருந்து கொண்டிருப்போம், எழுத்தும் வாசிப்பும் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருப்போம். வெறும் மரத்தினால் எந்த பயன்பாடும் இல்லை சகோதரர்களே, அது கனி கொடுக்காத வரைக்கும், மரத்தினால் எந்த பயன்பாடும் இல்லை அது கனி கொடுக்காத வரைக்கும். வீட்டிலே ஒரு மரம், அது நமக்கு பயன் தராத மரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதனை நாம் வெட்டுவோம், அதனை நாம் எடுத்து விடுவோம், அகற்றிவிட்டு அந்த இடத்திலே பயன் கொடுக்கக்கூடிய, பழம் தரக்கூடிய, நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை நட்டுவோமா இல்லையா சகோதரர்களே? அது மரம் தான், வெட்டப்பட்டது மரம் தான், அகற்றி ஒடுக்கப்பட்டது மரம் தான். அந்த மரத்தினால் நாம் எதிர்பார்க்கின்ற நிழல் கிடைக்கவில்லை, நாம் அதன் மூலமாக எதிர்பார்க்கின்ற கனி கிடைக்கவில்லை, அதன் மூலமாக எதிர்பார்க்கின்ற மருத்துவ பதார்த்தம் கிடைக்கவில்லை என்பதற்காக அதனை நாம் அகற்றி ஒதுக்கிவிட்டோமே, அது போலத்தான் சகோதரர்களே, அறிவு நியாயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவு நமக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டிய குணத்தை கொண்டு வரவில்லை என்றால் அந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை, அந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை. அவனை வெட்டி அகற்றி விடுவது என்ற முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு உள்ளே செய்து வந்த அந்த துஆவை செய்வோம். அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த். அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த். மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட குணங்களிலிருந்து பாதுகாப்பு தெரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் படித்துக் கொள்கிறோம். யா அல்லாஹ், நம் அனைவரையும் நற்குண நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்வாயாக. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா அம்சங்களிலும் நீ எதிர்பார்க்கின்ற உனது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த நல்லொழுக்கங்கள் மிளிரச் செய்வாயாக. நம் அனைவரும் ஒருவர் மற்றவரை நல்லொழுக்கத்தை கொண்டு அரவணைத்துக் கொள்பவர்களாக, ஒருவர் மற்றவரை நல்ல குணத்தை கொண்டு ஆகர்ஷிப்பவராக ஆக்கி வைப்பாயாக. நமது உயர்ந்த நடத்தை மூலம் அடுத்தவரை கவர்ந்தெழுக்கக்கூடிய, நமது உயர்ந்த நடத்தை மூலம் அடுத்த சமூகத்தவரை கவர்ந்தெழுக்கக்கூடிய நற்குண நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நம்மை ஏற்றுக்கொள்வாயாக. சமூகத்தில் ஒவ்வொரு பிரஜையையும் யா அல்லாஹ், சமூகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமையும் யா அல்லாஹ், நற்குணசீலனாக சற்குண செம்மலாக ஏற்று அருள் புரிவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.